இலங்கை தீவின் வடபுலத்தே நாட்டின் சிகரம் போல் அமைந்திருப்பது யாழ்ப்பாணமாகும். யாழ்ப்பாணத்தின் மூன்று பக்கங்களும் கடலினால் சூழப்பட்டிருப்பதனால் இதனை யாழ் குடாநாடு என்றும் அழைப்பார்கள். யாழ்ப்பாண மக்களின் பிரதான மூலதனமாக அவர்கள் நம்பியிருப்பது கல்வியாகும். யாழ்ப்பாணத்தின் இன்றைய நிலைமை, குறிப்பாக யாழ் மாணவர்களின் நிலைமை பற்றி அறிவதற்காக ஆஸ்திரேலியாவிற்கு சில வாரங்களுக்கு முன்பு விஜயம் மேற்கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடாதிபதி டாக்டர் சிவகுமார் அவர்களை சந்தித்தோம். 2009 நிறைவுற்ற யுத்தத்தின் பின்னர் யாழ் மாணவர்களின் கல்வி நிலைமை எப்படி இருக்கிறது என்ற முதல் கேள்வியுடன் அவரை சந்தித்தேன்.
2009 முன் இருந்த மாணவர்களையும் அதன் பின்பு நாங்கள் காணும் மாணவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தற்பொழுது இங்கு வரும் மாணவர்களின் பல கலாச்சார மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. பலர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பதையும் பல ஆராய்ச்சிகள் மூலம் நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அவர்களது பர்ஃபார்மன்ஸ், யுத்த காலத்தில் அவர்கள் காட்டிய பர்ஃபார்மன்ஸ், எஜுகேஷனல் பர்ஃபார்மன்ஸ் தற்பொழுது எங்களால் காண முடியவில்லை. அவர்கள் ஒரு வீழ்ச்சி பாதையில் எல்லா அம்சங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது எமது மாணவர்களின் பர்ஃபார்மன்ஸ் ஆட்டிடியூட் அண்ட் எவ்ரி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் கோயிங் டவுன்.
அவர் குறிப்பிட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அல்லது செயல் திறன் குறைவடைந்தமைக்கான காரணத்தை அவரிடம் கேட்டபோது,
டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஐடி ஃபெசிலிட்டிஸ், ஃபோன் ஃபெசிலிட்டி, மொபைல் ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். 2009 முதல் அவர்களுக்கு முழு ஃபெசிலிட்டிஸும் தாராளமாக கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் தங்களது எல்லா எனர்ஜியையும் கல்வியிலே தான் செலவழித்தார்கள். சக்தியை பல வழிகளில் வீணாக்கி விடுகிறார்கள். சக்தியை ஒருமுகப்படுத்தி தங்களது நோக்கத்தை அடைய தவறி விடுகிறார்கள். அதனால் அவர்களது பெர்ஃபார்மன்ஸ், அவர்களது ஆட்டிடியூட், அதைவிட அவர்களது கலாச்சாரத்தில் பல மாற்றங்களை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். இவர்களை இதிலிருந்து எப்படி மீட்டு எடுப்பது, நன்னறிப்படுத்துவது என்பது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது.
யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மாற்றமா? அந்த கலாச்சார மாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை கேட்டேன்.
கலாச்சார மாற்றம் ஏனையின் திறந்த பிறகு எல்லாம் இலகுவாக கிடைக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால், பல்கலைக்கழகத்தை சுற்றி வர பல வைன் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறார்கள்.
மதுக்கடைகள்
மாணவர்கள் அதிகம் அங்கு செல்வதையும் அவதானித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் பலர். யுத்தத்தின் முன்பு வயது வந்தவர்கள்தான் குடித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்ல, பாடசாலை மாணவர்களும் மது அருந்துவது அவதானிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், மாணவர்கள் கூட மதுபான சாலைகளில் மது போத்தல்களை வாங்குவதற்கு ஏதுவாக அங்கே சூழ்நிலை அமைந்திருக்கிறது என்றுதான் கூட வேண்டும். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மதுப்பாவனை அதிகரித்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இளையோர் முதல் முதியோர் வரை மது அருந்துவது பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த இளையோர் யுத்த காலத்தில், அந்த காலத்தில் இளையோர் மது அருந்துவது மிக மிக குறைவு அல்லது கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். அங்கு யாழ் மாவட்டத்தில் பார்த்தால் மதுப்பாவனை 20-30 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆகவே மக்கள் அதிகளவு பணத்தை அதில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
யாழ்ப்பாணத்திலே இளம் மாணவர் சமுதாயம் கட்டுப்பாடின்றி நடப்பதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும்?
அவர்களுக்கு பெற்றோர்கள் தங்கள் கட்டுப்பாடை பிள்ளைகளில் இழந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் செலவழிக்கும் நேரம் மிக மிக குறைவு அல்லது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவை பிள்ளைகள் பெற்றோர்களின் கட்டுப்பாட்டிலும் இல்லை, பாடசாலை ஆசிரியர்களின் கட்டுப்பாட்டிலும் இல்லை. தாராளமாக அவர்களது கையில் பணம் கிடைக்கிறது. நண்பர்களின் பிழையான வழிகாட்டலுடன் அவர்கள் பிழையான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் அதிலிருந்து மீட்டெடுத்து அவர்களை நிலைநிறுத்தி நல்ல திசையில் நகர்த்துவதற்கு யார் வருவார்கள், யார் திட்டம் போட்டு அதை செயற்படுத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
யாழ்ப்பாணத்திலே கலாச்சார மாற்றங்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலே தாராள மது பாவனை, இப்படி மாணவர்களை தீய வழியிலே செல்ல வைக்கும் பல சலுகைகள் என்று பீடாதிபதி சிவக்குமார் அவர்கள் கூறியதை கேட்டபோது அவரிடம் அடுத்ததாக நான் கேட்ட கேள்வி இது.
அந்த கலாச்சார மாற்றம் பலவந்தமாக சில தரப்பினரால் யாழ் சமுதாயம் மீது திணிக்கப்படுகின்றது என்று கருதுகின்றீர்களா?
இந்த கேள்விக்கு அவர் தந்த பதில்,
இது பற்றி எனது கருத்தை என்னால் கூற முடியாது, தயவு செய்து மன்னிக்கவும்.
அடுத்ததாக எனது கேள்வியை வன்னி மாணவர்கள் பக்கம் திருப்பினேன். இறுதியாக நடைபெற்ற யுத்தத்தின் போது மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் எமது வன்னி மாணவர்கள். யுத்தத்தின் பின்னர் அந்த வன்னி மாணவர்களில் ஒரு பகுதியினர் யாழ்ப்பாணம் சென்று கல்வி கற்று வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் வன்னி மாணவர்கள் அங்கும் பல பிரச்சனைகளை தற்போது சந்தித்து வருவதாக செய்திகள் வருகின்றன. வன்னி மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன என்ற கேள்வியை பீடாதிபதி சிவக்குமார் அவர்களிடம் கேட்டேன்.
அவர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டு முக்கிய காரணங்களை சொல்லலாம். ஒன்று, அவர்கள் அங்கு யுத்த காலத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள். அவர்களது குடும்பத்தினர், அயலவர், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்கள் பலரை அவர்கள் இழந்திருக்கக்கூடும். ஆகவே அவர்களுக்கு அது தவிர வேறு பொருளாதார கட்டமைப்புகள் சீர்குலைந்திருக்கிறது அங்கு. ஆகவே அவர்கள் பல பிரச்சனைகளை மனதில் சுமந்து கொண்டு இங்கு கல்வி கற்க வருகிறார்கள். கல்வி கற்க வந்தாலும் இங்கு அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களது மனம் அங்கு இருக்கும், இங்கு அவர்கள் கல்வி கற்பதற்காக தடுமாறி கொண்டிருப்பார்கள். வெள்ளிக்கிழமை வந்துவிடும், ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமை அந்த இடத்துக்கு ஓடி செல்வார்கள், வீட்டுக்கு ஓடி செல்வார்கள். அம்மா, அக்கா, அண்ணா, அப்பாவை ஆற்றுகப்படுத்துவதற்கும், நண்பர்கள் இருந்திருந்தால் அவர்களை சந்தித்து மன ஆறுதல் அடைவதற்கும் அங்கு ஓடி செல்வார்கள். ஓடி சென்று அங்கு தங்களை நிலைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது திங்கட்கிழமை வந்துவிடும், ஞாயிறு இரவு வெளிக்கிட்டு வந்து விடுவார்கள். வந்து இங்கு கல்கேட்ட ஆரம்பிப்பார்கள். தங்களை நிலைப்படுத்துவதற்கு திங்கட்கிழமை தடுமாறுவார்கள். செவ்வாய்க்கிழமை ஓரளவு சரிப்பட்டு வரும். புதன்கிழமை அவர்கள் முற்று முழுவதாக நிலைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். பிறகும் அடுத்த வெள்ளி வரும் ஓடுவார்கள். ஆகவே அவர்கள் அங்கு ஓடுவதும் இங்கு வருவதுமாக இருப்பார்கள். காரணம், அந்த மனச்சுமையை அவர்கள் சுமந்து கொண்டு அங்கு அவர்களை வீட்டு சூழலை நினைத்து ஏங்கிக் கொண்டு தான் இங்கு இருப்பதாக எனக்கு எங்களுடன் கதைக்கும் மாணவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் என்று சொல்லி அவர்கள் மிகவும் மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்பது மட்டும் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. அடுத்தது, அவர்களுக்கு மிகவும் பொருளாதார கஷ்டம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும்.
ஈழத்தமிழரின் உரிமை பிரச்சினை பற்றிய உணர்வுகள் அன்று யாழ் பல்கலைக்கழகத்தினுள் மிகவும் உக்கிரமாக இருந்தது. ஆனால் இறுக்கமான சூழ்நிலையில் தற்போது இயங்கி வரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் அந்த உணர்வுகள் பற்றிய சிந்தனை எப்படி இருக்கின்றது என்ற கேள்வியை அடுத்து கேட்டபோது,
எங்களது உரிமை பற்றி கதைக்க வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை அரசாங்கமும் தமிழர்களுக்கு பிரச்சனை இருப்பது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை தீர்க்க வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் ஆரம்பித்த தமிழர்களின் உரிமை போராட்டம் அகிம்சையில் ஆரம்பித்து முள்ளிவாய்க்காலில் ஆயுத போராட்டத்தில் முடிந்திருக்கிறது. பிரச்சனை மட்டும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இது தீர்க்க வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும் என்றதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.
யாழ் பல்கலைக்கழக சமுதாயமும் அந்த நிலையில் தான் இருக்கின்றதா?
மிகவும் உத்வேகமாக இப்பொழுது இருக்கிறது. எப்பொழுது இது சரியான அரசியல் தீர்வு ஒன்றை நாங்கள் காண்போம் என்பதற்கு சகல ஆதரவையும் வழங்க தயாராக இருக்கிறது.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற கலாச்சார மாற்றங்கள் பற்றியும் அதனால் இளைஞர்கள் பலர் வழிமாறி திசை மாறி செல்கின்றார்கள் என்றும் கவலை கொண்டிருந்தீர்கள். அதற்கு புலம்பெயர் வாழ் தமிழர்களாகிய நாங்கள் எப்படியான உதவிகளை செய்தால் அவர்கள் ஓரளவு திருந்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்ற கேள்வியை பீடாதிபதி சிவக்குமார் அவர்களிடம் கேட்டபோது அவர் இப்படி குறிப்பிட்டார்.
தேவை கருதி பணம் அனுப்புங்கள். தேவைக்கு அதிகமாக பணம் அனுப்பும் பொழுது இளைஞர்களின் கைகளில் அதிகளவு பணம் கிடைக்கின்றது. அவர்கள் தீய வழியில் அவர்களை இட்டு செல்வதற்கு இது மிகவும் உந்துகோலாக இருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமும் இந்த வெளிநாட்டு பணத்தை பயன்படுத்தி பிழையான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், தேவை கருதி மட்டும் பணத்தை மட்டுமட்டாக அனுப்புங்கள், அதிகளவு அனுப்பாதீர்கள்.